அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் திங்கள் 20 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான 65,000 வீடுகள் அமைக்கும் திட்டத்தில் எழுந்துள்ள சர்ச்சைகள்.
இது 550 சதுர அடிகளை கொண்ட மிக சாதாரணமான அந்த மிக குறைந்த அளவிலான அந்த வீட்டுக்கு 21 லட்சம் ரூபாய் அளவிலான மதிப்பீட்டுடன் கட்டி கொடுக்குமாறுதான் அந்த பெண்ட போர்ட் தீர்மானித்திருக்கிறது.
இலங்கையில் அதிகரித்த வெப்பத்துடன் கூடிய காலநிலை மேலும் ஒரு மாதத்துக்கு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை பற்றிய குறிப்பு. மலையகத்தில் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தொண்டமான் அறைகூவல் விடுத்துள்ளது பற்றிய செய்தி. ரஜினிகாந்தின் எந்திரன் 2 திரைப்படம் இதுவரை இல்லாத அளவுக்கு சுமார் 330 கோடி ரூபாய்க்கு காப்புறுதி செய்யப்பட்டுள்ளதாக வரும் தகவல்கள் பற்றிய ஆய்வு கண்ணோட்டம். ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 9 பாகம்.
புதிய காட்டுங்கிற திரைப்படத்தில் ஓ ஹோ என் ஆசிராதா, என் உயிரே நீதானே ராதா, ஒரு கோடி இன்பம் வந்தாலும் நான் ஒரு நாளும்.
மற்றும் இன்னும் பல செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
துருக்கி இஸ்தாம்புல் நகரில் சனிக்கிழமை நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலுடன் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் தொடர்பு பட்டுள்ளனர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 5 கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இஸ்தாம்புல் நகரில் மத்தியில் சடநெரிசல் கொண்ட வீதியில் இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 4 கொல்லப்பட்டதுடன் தற்கொலை குண்டுதாரியும் மரணமானார். இவ்வாறு தற்கொலை தாக்குதலை நடத்தியவர் துருக்கிய பிரஜையான மொஹமட் ஆஸ்டோக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களில் 3 இஸ்ரேலியர்களாவர். இந்த தற்கொலை தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் தமது பிரஜைகளை துருக்கிக்கு செல்ல வேண்டாம் என அறிவித்துள்ளது. இஸ்தாம்புல் தற்கொலை தாக்குதலுக்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை.
கிரேக்கத்திற்கு வரும் குடியேறிகள் மீண்டும் துருக்கிக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்ற புதிய உடன்படிக்கையொன்று அமலுக்கு வந்துள்ள சூழலிலும் குடியேறிகளை ஏற்றுக்கொண்டு படகுகள் கிரேக்கத்தை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. கிரேக்கத்தீவான ரோவிற்கு கிட்டத்தட்ட 40 குடியேறிகளை ஏற்றிக்கொண்டு வந்த படகு ஒன்றிலிருந்த 2 பெண் பிள்ளைகள் கடலில் தவறி விழுந்து பலியாகியுள்ளனர். இதனிடையே புதிய விதிமுறைகள் தொடர்பில் கிரேக்கத்தீவான லெஸ்போஸில் குடியேறிகள் குழம்பி போயுள்ளதாகவும் அங்குள்ள பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார்.
I don't know what may be happening in the future, what I should do.
புதிய உடன்படிக்கையின்படி குடியேறிகளின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்யும் மையத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களிடம் விரைவான விசாரணைகள் நடைபெறும். அகதித்தஞ்சம் கோராதவர்கள் மற்றும் அகதித்தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களும் துருக்கிக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவர்.
அமெரிக்க அதிபரின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயத்தின் போது தமது நாட்டின் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் உட்பட அனைத்து விஷயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக கியூபா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் சில விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறாது என்று கியூபாவின் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரியான ஜொசபினா விடால் தெரிவித்துள்ளார்.
There are no policies that has to be dismantled in Cuba in order to advance towards the
North. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் கியூபாவை சென்றடையவிருக்கிறார். 88 வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் கியூபாவிற்கு முதல் தடவையாக விஜயம் செய்கிறார். இந்த இரு நாடுகளும் பலதரப்பட்ட வகையில் தமது உறவுகளை வலுப்படுத்தும் என இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகளை கட்டியெழுப்ப பேச்சுவார்த்தை நடத்திய விடால் கூறினார்.
ருவண்டாவில் இடம்பெற்ற இனப்படுகொலையின் முக்கிய சந்தேக நபர் ஒருவர் கொங்கு குடியரசிலிருந்து ருவண்டாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவர் ருவண்டாவில் விசாரணைகளை எதிர்கொள்ளவுள்ளார். 1994 அங்கு பல்லாயிரக்கணக்கான டுட்சி இனத்தவர்கள் கொலை செய்யப்பட்ட மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்களுக்கு மூல காரணமாக லுடிஸ்லஸ் நஹான்வா செயற்பட்டிருந்தார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர் கொங்கு குடியரசில் வைத்து கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். வடக்கு பகுதியான உடாரியில் படுகொலைகள் இடம்பெறுவதற்கு முக்கிய தூண்டுதலாளிகளில் ஒருவராக இவர் இருந்தார் என தெரிவித்த அமெரிக்கா இவரை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு $5 million சன்மானமாகவும் அறிவித்திருந்தது.
பிரசல்ஸ் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜிகாதி தீவிரவாதி எனும் சந்தேகத்தின் பேரில் சலா அப்துல் சலாம் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்நாட்டுடனான எல்லைப் பகுதிக்கு பிரான்ஸ் கூடுதல் துருப்புக்களை அனுப்புகிறது. கடந்த நவம்பர் மாதம் பாரிஸில் 130 உயிரிழக்க காரணமான தீவிரவாத தாக்குதலில் அப்துல் சலாம் தொடர்புபட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. பிரான்சில் தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் என்னும் அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவில் உள்ளது என உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் கசினியோ தெரிவித்துள்ளார். இதனிடையே அப்துல் சலாமின் கூட்டாளிகள் ஐரோப்பாவிலிருந்து தப்பியோட முயற்சித்திருக்கலாம் என சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போல் எச்சரித்துள்ளது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அமைக்கப்பட இருக்கின்ற 65,000 வீடுகளுக்கான திட்டம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. குறிப்பாக இந்த கட்டுமான ஒப்பந்தம் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படாமல் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட நடைமுறை தொடர்பில் அரசிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி மீள் குடியேற்றத்துக்கு பொறுப்பான இராஜாங்கத்துறை அமைச்சர் எம்எல்ஏஎம் இஸ்புல்லா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
65,000 வீடுகளை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு நிறுவனத்துக்கு அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட அந்த குழு அதை தீர்மானித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு மாதிரி வீட்டையும் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அந்த நிறுவனத்துக்கான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படவில்லை நான் அறிகின்றேன். இது தொடர்பாக சில முறைப்பாடுகளை அடுத்து இது தொடர்பாக மீண்டும் தொடர்பிலே ஒரு அறிக்கையை சம்பவிக்குமாறு பிரதம அமைச்சர் அவர்கள் கொள்கை திட்டமிடல் அமைச்சியை கேட்டுக்கொண்டு அடிப்படையில் நினைக்கிறேன் கொள்கை திட்டமிடல் அமைச்சி தொடர்பிலே தொடர்பான சில விடயங்களை ஆராய்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கும் நினைக்கிறேன்.
ஒரு இந்திய நிறுவனம் மட்டுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டு அதற்கான டெண்டர்கள் அறிவிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது இந்த நிறுவனத்துக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கக்கூடிய விதத்தில் தான் ஆரம்பத்திலிருந்து எல்லாம் நடந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
பொதுவாக அந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இது எங்களோட அமைச்சுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் அமைச்சரவை நியமித்த உறுப்பினர்களை கொண்ட ஒரு டெண்ட் போர்டு, அதாவது கேபினட் அப்பாயிண்டட் நெகோசியேஷன் கமிட்டி, அதாவது கொந்தராத்தில் இருந்த இந்த நிதியை வழங்குகின்றவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து இருபத்தி ஒரு கமிட்டி டெண்டர் போர்டு நியமிக்கப்படும். அப்ப அந்த டெண்டர் போர்டு எடுத்த தீர்மான மொழி எங்களுடைய அமைச்சுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது.
இந்த குறிப்பிட்ட வீடுகளை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 21,00,000 ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற மதிப்பீடு பற்றியும் சில கவலைகள் வெளியாகியிருக்கின்றன. அதாவது அந்த அளவு தொகை இவர்கள் அமைத்திருக்கின்ற வீட்டுக்கு செல்லாது என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது.
இது அதிகமா குறைவா அல்லது இதை 2 வீடுகளாக கட்ட முடியுமா என்கிற விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, இதை 550 சதுர அடிகளை கொண்ட மிக சாதாரணமான அந்த மிக குறைந்த அளவிலான அந்த வீட்டுக்கு 21,00,000 ரூபாய் அளவிலான மதிப்பீட்டுடன் கட்டி கொடுக்குமாறுதான் அந்த டெண்டர் போர்டு தீர்மானித்திருக்கிறது.
மிகவும் வெப்பமான ஒரு காலநிலை நிலவக்கூடிய ஒரு பிராந்தியத்தில் அமைக்கப்படுகின்ற இந்த வீடுகள் அந்த காலநிலைக்கு ஒவ்வாத வகையில் ஸ்டீல் என்று சொல்லப்படுகின்ற உலோகங்களாலும் ஏற்கனவே பொருத்தப்பட்ட சில பொருட்களையும் கொண்டு அமைக்கப்படுவதால் அந்த மக்கள் வாழ்க்கைக்கு இது பொருத்தம் இல்லாத ஒன்று என்ற கவலைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன.
அதிலே சில நியாயங்கள் இருக்கிறது, நான் முற்றாக மறுக்கவில்லை. வழக்கமாக நாங்கள் கட்டுகின்ற வீடு முறை அல்ல இது. ஐரோப்பிய நாடுகளில் ஏனைய நாடுகளிலே கட்டுகின்ற முறையான ஒரு அமைப்பிலான ஒரு வீடு. அதனால் மிக விரைவாக கட்டி முடிக்க முடியும். குறைந்தது 5-6 நாட்களுக்குள் வீட்டை கட்டி முடிப்பார்கள். எல்லாமே உற்பத்தி செய்யப்படும், கொண்டு போய் கட்டி முடிப்பார்கள். நாங்களும் 65,000 வீடுகளை 3 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்க வேண்டும். இந்த ஆண்டிலே 11,000 வீடுகளை கட்ட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அமைப்பிலே சில அதிருப்திகள் இருக்கிறது. பொதுமக்கள் 21,00,000 ரூபாய் செலவு செய்து கட்டப்படுற வீடுகள் இந்த அமைப்பில் இருப்பதிலே வடக்கு மாகாண முதலமைச்சர், தமிழர் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள், பொதுமக்கள் அதிருப்தார். இது தொடர்பிலும் கௌரவ பிரதமர் அவர்கள் கொள்கை திட்டமிடல் அமைச்சுக்கு இந்த இவர்களுடைய முறைப்பாடுகளையும் ஆராயும்படி கேட்டிருக்கிறார்கள்.
இன்னும் பயனாளிகள் தெரிவு தொடர்பிலும் சிலர் அதில் உள்வாங்கப்படவில்லை அல்லது அதற்கான விண்ணப்பங்கள் சிலருக்கு வழங்கப்படவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளும் வடக்கிலிருந்து வந்திருக்கின்றன.
அதை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம். பயனாளிகளை தெரிவு செய்வதற்கும் எங்களுடைய அமைச்சுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசாங்க அதிபருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம். தால் பாதிக்கப்பட்ட மீள் குடியேற்றப்பட்ட இதுவரையிலே எந்த ஒரு வீடுகளையும் திட்டத்திலே பெறாத இப்படியான சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களை பிரதேசாளர் கூட தெரிவு செய்து பட்டியலை அனுப்பி வைக்க வேண்டியதான் அவருடைய கடமை.
மேல்குடியேற்றத்துக்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா. இலங்கையின் மலேகத்தில் ஹெட்டனை அண்மித்த 2 காட்டுப்பகுதிகளில் தற்போது பரவிக்கொண்டிருக்கும் தீ காரணமாக பெருமளவு ஏக்கர் காட்டுப்பகுதி நாசமாகியுள்ளது. தீக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்று உள்ளூர் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே நாட்டில் அதிகரித்த வெப்பத்துடன் கூடிய காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என்று காலநிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய குறிப்பினுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் தற்போது நிலவும் அதிகரித்த வெப்பத்துடன் கூடிய காலநிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகின்றது. குறிப்பாக நாட்டின் வெப்பநிலை வளமையை விட பகல் நேரத்தில் 3 பாகை செல்சியஸாகவும் இரவு நேரத்தில் 2 பாகை செல்சியஸாகவும் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக மலையக பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள் வறண்டு போயுள்ள காரணத்தினால் ஏற்பட்டுள்ள வருமான இழப்பினால் பெருமளவிலான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிகரித்த வெப்பநிலைக்கான காரணங்கள் பற்றி பிபிசி தமிழோசைக்கு விளக்கம் அளித்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள யாழ் மாவட்ட பொறுப்பதிகாரி பிரதீபன்.
மார்ச் கால பகுதியில் எங்களுக்கு அந்த சூரியனின் நீள்வட்ட பாதையில் புவிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் மிகவும் குறைந்ததாக காணப்படுவதன் காரணமாக அந்த காலப்பகுதியில் வெப்பநிலை ஆக கூடுதலாக காணப்படுகின்றது. செப்டம்பர் காலப்பகுதியில் உச்சத்துக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் உள்ள தூரம் வந்து நீள்வட்ட பாதையின் கூடிய தூரம் உள்ள அறையில் காணப்படுவதன் காரணத்தால் அந்த வேளையில் வெப்பநிலை குறைவாக இருக்கும். இருப்பினும் அதைவிட இந்த சூழலில் ஏற்பட்டுள்ள பௌதிக மாற்றங்கள், அதாவது நாங்கள் மனிதர்களால் ஏற்படப்பட்ட இயற்கை அழிவுகளுக்கு காரணமாக காடழித்தல், புதிய கட்டிடங்கள் அமைத்தல், நாங்கள் எங்களை மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் காரணமாக முன்னறிந்து சூழல் வெப்பநிலையை விட அதிகரித்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் பழைய வெப்பநிலைகளை விட தற்பொழுது வெப்பநிலை கூடுதலாக வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. இது பொதுவாக ஏப்ரல் 15ஆம் தேதி வரையில் இலங்கைக்கு மேலே உச்சம் காணப்படும். அக்கால பகுதியில் அதிகூடிய வெப்பநிலை எங்களுக்கு பதிவாகும். பொதுவாக இன்று 36.3 பாகை செல்சியஸும் ஜாப்பானத்தை பொறுத்தவரை பதிவாகியுள்ளது. இதைவிட இன்னும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது
என்றார் வளிமண்டலவியல் திணைக்கள யாழ் மாவட்ட பொறுப்பதிகாரி பிரதீபன்.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது. மலையகத்தில் போட்டி அரசியல் கட்சிகள் 2 வெவ்வேறு மகளிர் தின நிகழ்வுகளை இன்று நடத்தியிருக்கின்றன. இது பற்றிய குறிப்பினுடன் உதயகுமார்.
மலையக பெருந்தோட்டங்களை தோட்டத் தொழிலாளர்களுக்கும் கம்பெனிகளுக்கும் சம அளவில் பகிர்ந்தளிப்பது தொடர்பாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசநாயக்கா முன்வைத்துள்ள யோசனையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அரசாங்கத்தின் பங்காளியான தொழிலாளர் தேசிய சங்கம் கூறுகின்றது. இன்று ஹட்டன் நகரில் நடைபெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மகளிர் தின நிகழ்வில் உரையாற்றிய சங்கத்தின் தலைவரும் அமைச்சருமான பழனி திகாம்பரம் இதனை தெரிவித்துள்ளார். என்றார் அமைச்சர் பழனி திகாம்பரம். இதேவேளை தலவாக்கலை நகரில் நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மகளிர் தின நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் மலையக பெண்களை அரசியலில் ஈடுபட முன்வருமாறு கேட்டுக்கொண்டார்.
ஆண்களுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோமோ அரசியல்ல அதே அளவு பெண்களுக்கும் இடம் கொடுக்கிறதா முடிவுபடி இருக்கும். அதுக்கு நீங்க முன் வரணும். இப்ப வரப்போகுது இன்னும் 1 வருஷத்துல உள்ளூராட்சி தேர்தல், நிச்சயமா பெண்களுக்கு முத உரிமை கொடுக்க முடியும். காங்கிரஸ் 4 மாசம் ஆனாலும் சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கு, 4 மணி நேரத்துலையும் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த பயணம் நீங்கள் நினைக்கலாம் ஏன் காங்கிரஸ் மௌனமாக இருக்குன்னு. உங்களுக்கு தெரியும் உலக சந்தையில் தேயிலை விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்க நேரம் நம்ம போய் சம்பள உயர்வு கேட்டோம்னா அவன் சில சதங்களை தான் கொடுப்பான். நம்ம கேட்குறது 1000 ரூபாய். ஏன்னா இப்போ போய் நம்ம சம்பள உயர்வு கேட்குறது அர்த்தம் இல்லை. ஏன்னா இதை எடுத்தாலும் கம்பெனி கணக்காப்பா தேங்க விற்கலை. போன பயணம் பேசுகிற நேரம் காமிச்சாங்க தேயிலை உற்பத்தி வந்து உற்பத்தி செய்ய 430 ரூபா ஆகுதுன்னு. உலக சந்தையில் 360 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ அதை காரணம் காப்பாங்க. நம்ம கேட்குறது 1000 ரூபாய். அதனால காங்கிரஸ் நிச்சயம் உங்களுக்கு உலக சந்தையில் தேயிலை விலை ஏறணும்னு சம்பள உயர்வு வாங்கி கொடுக்கும்
என்றும் குறிப்பிட்டார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் தொண்டமான்.
உதயகுமார் அளித்த குறிப்பது. இலங்கைக்கு கஞ்சா கடத்தி வந்ததாக கூறப்படும் இந்திய மீனவர்கள் இருவர் வட இலங்கை கடலில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணிக்கவாசகம் அளிக்கும் குறிப்பு இது.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனை கடற்பகுதியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படும் இரண்டு இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்து காவல்துறையினரிடம் கையளித்திருக்கின்றனர். இன்று அதிகாலை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினரிடம் சிக்கிய இந்த இருவரும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்களிடமிருந்து 6 கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் அண்மை காலமாக வடபகுதியில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 15ஆம் தேதி மன்னார் முசலி பிரதேசத்தில் உள்ள சிலாவத்துறை என்ற இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 187 கிலோ கஞ்சா பொதிகளை மன்னார் மாவட்ட மதுவரி திணைக்கள அதிகாரிகள் கைப்பற்றியிருந்தனர். இதே போன்று கடந்த 13ஆம் தேதி யாழ்ப்பாணம் தொண்டமனாறு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. கஞ்சா வைத்திருந்தார்கள் என்றும், கஞ்சா கடத்தி வந்தார்கள் என்றும் வடமாகாணத்தின் பல இடங்களிலும் அவ்வப்போது காவல்துறையினராலும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளினாலும் ஆட்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இவ்வாறு கைது செய்யப்படுபவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களின் ஊடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவே கூறப்படுகின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய செய்தி ஒன்று. ரஜினிகாந்தின் நடிப்பில் வெளிவர இருக்கின்ற எந்திரன் 2 திரைப்படம் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு சுமார் 330 கோடி ரூபாய்க்கு காப்புறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த படத்துக்கு அரசு நிறுவனங்களே காப்புறுதி வழங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில், இந்திய அரசின் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் வி ஜெகந்நாதன் அவர்களுடன் இதுபற்றி பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
திரைப்படத்துறைங்கிறதும் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரி தான். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒரு இடையூறுகளால அந்த மேனுஃபேக்சரிங் கொஞ்ச நாள் நடக்க முடியாம நிறுத்தி அதனால வரக்கூடிய லாபமோ இதோ வர முடியலன்னா அந்தக்குண்டான நஷ்டத்தை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறது, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் மாங்காத. இங்க என்னன்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்ல, அதே சமயம் படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த படம் எடுக்கிறதுக்கு உண்டான செலவு பண்ணணும். அந்த செலவு பண்றது வந்து இயற்கை சீற்றங்களாலேயோ எதனாலேயோ ஒரு அந்த படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அவங்க நஷ்டம் ஏற்படும். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற விதமா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தான் இது. அதே மாதிரி அந்த படத்தை திரையிடுறாங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்து ஒரு கலாட்டம் நடந்து அதை திரையிட முடியல, அன்னைக்கு முதல் நாள் இவ்வளவு இந்த லாபம் இவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை கால்குலேட் பண்ணி வர வேண்டிய லாபம் என்ன போச்சுன்னா அந்த அளவு பணத்தையும் அதுல சேர்த்துக்கலாம்.
திரைப்படம் எந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும், இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கவில்லை என்றாலும் காப்புறுதி நிறுவனங்களிடம் பணம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கம் இதுல கிடையாது.
நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது.
பெரிய முதலீடுகள் கொண்ட படங்களை வந்து காப்புறுதி நிறுவனங்கள் உறுதி செய்யும் பொழுது முக்கியமா என்னென்ன விஷயங்களை பாப்பீங்க?
ஷெட் போட்டு படம் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு இயற்கை சீற்றத்தினால அந்த என்டையர் ஷெட் அப்படியே அழிஞ்சு போகுது. அவர் ஷெட் போட்டதுக்கு இப்ப எவ்வளவு பணம் ஆகுங்க? நிறைய பணம் ஆகும் இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அந்த இதுலயே இருக்கிற ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து ஒரு ஒரு குறுகிய காலம் அதுக்கு டைம் போட்டுப்பாங்க, இது படப்பிடிப்புல கலந்துக்க முடியல, கலந்துக்க முடியலன்னா அந்த கலந்துக்க முடியாதனால இன்னைக்கு படம் போட்டு இவ்வளவு பேரை வர சொல்லி ஷெட்டை போட்டு எல்லாம் வச்சிருக்கும் போது அவர் வர்றேன்னா என்னத்தை வச்சு படம் எடுக்கிறது? ஸோ அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம், இந்த மாதிரி பல விதங்களால அந்த படப்பிடிப்பு தடைப்படலாம். அது எதனால எல்லாம் தடைப்படலான்னு பார்ப்பாங்க. சோ அதை தடைப்படலான்னு பார்த்துட்டு அதுக்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழ கொண்டு வருவாங்க, எவ்வளவு எவ்வளவு ஆகும்னு போட்டுட்டு அதை பொறுத்து கவர் கொடுப்பாங்க.
படங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அல்லது வேற யாராவது முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உயிரிழப்பு கூட இதில் உள்வாங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா?
இல்ல இல்ல இல்ல, டெத் இஸ் நாட் கவர்ட். அவங்க இறந்து அதனால ஒரு படத்தையே திருப்பி எடுக்க வேண்டியது வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதுக்கு வந்து காப்பீடு இல்ல.
இல்ல, இந்த குறிப்பிட்ட படம் வந்து இந்த அளவுக்கு பெரிய தொகைக்கு காப்புறுதி செய்யப்பட்டிருப்பதற்கு என்ன காரணமா இருக்கும்னு உங்களை போன்றவர்கள் பாக்குறீங்க?
இது வந்து அந்த படத்தை எடுக்கிற ப்ரொடியூசரை பொறுத்திருக்குங்க. இந்த படத்தை எடுக்கிறவருடைய மனநிலையையும் அவருடைய ஒரு சூழ்நிலையையும் பொறுத்தது.
இல்ல, இப்ப ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பிரபல நடிகர் நடிக்கின்றார், அது ஒரு காரணமாக இருக்க கூடுமா? இதுல
அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நிறைய படங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க.
பொதுத்துறை நிறுவனங்கள் இப்படியான விஷயங்கள்ல தலையிட வேண்டுமாங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வருது. பொதுத்துறை காப்புறுதி நிறுவனத்தினுடைய ஒரு முன்னாள் தலைவர் மேலாண் இயக்குநருங்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க, அந்த விமர்சனங்கள் நியாயமானதா?
இதுல பொதுத்துறை தனியார் துறைங்கிற அர்த்தமே இல்லைங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய வேலை என்னங்க, எவென்ச்சுவாலிட்டிஸ், அதாவது எதிர்பார்க்காத நிகழ்வுகள் ஏதோ ஏற்படுது, அந்த இதை இன்சூர் பண்றதுதான். பொதுத்துறை நிறுவனங்களுடைய பைனான்சியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங். ஒண்ணு, ரெண்டாவது வந்து தனிப்பட்ட முறையில தனியார் நிறுவனங்கள் பண்ணாம இருக்கலாம். சோ யார் பண்றாங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாருமே பண்ணக்கூடிய உரிமை இருக்கு. சோ இப்ப யாரு அதை விரும்புறாங்களோ அவங்க பண்ணலாம். ஓவராலா ப்ராஃபிட்டபிளா இருந்தா நிச்சயமா எந்த கம்பெனியும் அதை பண்ணும்.
யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் வி ஜெகநாதன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் 9வது பாகம், தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன்.
பாடிக்காத்து வீசுகின்ற காலத்திலே நல்ல வாழ்க்கை உண்டு எங்களுக்கு ஓடத்திலே, இரவினிலே தொழிலுக்காக செல்லுகின்றோ
மறைந்த ஈழத்து ரத்தினம் எழுதிய இந்த பாடல் இசைத்த படம் வாடைக்காற்று. இதன் மூலக்கதையை எழுதியவர் அண்மையில் காலமான சங்கியாளியன். இலங்கையின் கரையோர சமூகத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை இது. இலங்கையின் 70 மற்றும் 80களில் தமிழ் சினிமா தயாரிக்கும் முயற்சிகளும் நிறைய மேற்கொள்ளப்பட்டன. அந்த படங்களிலும் இலங்கையின் மெல்லிசை பாடல்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையில் தயாரான தமிழ் திரைப்படங்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவே, என்றாலும் அவை அனைத்திலும் நிறைய பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த படங்களில் அதிகமான பாடல்களை பாடியவர் முத்தழகு. தனது முதல் சினிமா பாடல் அனுபவம் குறித்து அவர் விளக்குகின்றார்.
நான் முத முத திரைப்படத்துறையில் பிரவேசம் பாருங்கள், அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. திருமதி கணேசன் அவர்கள் தான், விபி கணேசன் வைஃப், அவங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. மனோ கணேசனுடைய அம்மா, இப்போ இருக்கார் எங்களுடைய மந்திரி மனோ கணேசன் அம்மா. எனவே அந்த பாடல்லாம் ஏன் அவங்க என்னை தெரிவு செஞ்சாங்கன்னா, நான் இந்த இந்த ரேடியோவில் போகிற பாட்டு மெல்லிசை எழுத பழங்கிட்ட இந்த ஏஎம் ராஜா மாதிரி ஒரு குரல் உள்ள ஆள் இருக்காருப்பா, அவரை தேடி பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லுவோன்னே. எஸ் என் தனரத்னம் வீடு தேடி வந்தார், பழைய நடிகர். பாட்டு ஒரிஜினல் பாட்டு எழுதுன பூவை செங்குட்டுவன், புதிய காட்டுங்கிற திரைப்படத்தில்.
ஓஹோ என் ஆசிராதா, என் உயிரே நீ தானே ராதா, ஒரு கோடி இன்பம் வந்தாலும் நான் ஒரு நாளும்
ராதா, என் உயிரே நீ தானே ராதா, ஓஹோ என் ஆசை ராதா, என் உயிரே நீ தானே ராதா, ஒரு கோடி.
இலங்கையில் உருவான திரைப்படங்களில் தமிழக திரைப்படங்களைப் போல பாடல்கள் மிகவும் முக்கிய இடத்தை பிடித்திருந்தன, விளக்குகின்றார் இலங்கை சினிமா குறித்த ஆய்வாளரான தம்பி ஐயா தேவதாஸ்.
பொதுவாக இலங்கையில இதுவரை 35 திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள் உருவாகியிருக்கின்றன. அதிலே ஒரு படத்தில் 5 பாடல் என்று பார்த்தால் கூட 175 பாடல்கள் உருவாகி இருக்கின்றன. தென்னிந்திய சினிமாவை பின்பற்றித்தான் இவை இந்த இசையமைப்பும் இடம்பெற்றன. இலங்கை வானொலியிலே மெல்லிசை பாடல்கள் ஓரளவு சிறந்து விளங்கியதனால் அந்த மெல்லிசையோடு சம்பந்தப்பட்ட மெல்லிசை பாடல்கள் பாடியவர்கள் இசையமைத்தவர்கள் தான் இந்த சினிமா துறையிலும் ஈடுபட்டார்கள். முக்கியமாக ஆர் முத்துசுவாமி. முத்துசுவாமியை முதலாவதாக சொல்லலாம், ஏனென்றால் அவர் 5 படங்களுக்கு மேல் இசையமைச்சிருக்கிறார். அதை அடுத்து எம் கே ரொக்ஸாமி, அவரையும் சொல்லலாம், அவர் 4 படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார்கள். அதே போல் திருமலை பத்மநாதன், டி எஃப் லதீப், கண்ணன் நேசம், எம் செல்வராஜா, டென்மார்க் சன், சரத் தசநாயக, மோகன்ராஜ், எம் கே கே எம் ஜவாஹிர் என்று சொல்லி கிட்டத்தட்ட 10 இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்கிறார்கள். பாடல்களை பொறுத்தவரையிலே முக்கியமாக இந்த வி முத்தழகுவும் கலாவதி சின்னசாமி தான் முன்னணியில் நிற்கிறார்கள். அதிகமான பாடல்களை பாடியவர்கள் தான் ஜோசப் ராஜேந்திரன், எஸ் கே பர ராஜசிங்கம், குலசீலநாதன், எஸ் ராமச்சந்திரன், எஸ் கே பாலச்சந்திரன், அமுதன் அண்ணாமலை போன்ற பாடகர்களும், கலாவதி சின்னசாமி, சுஜாதா அத்தநாயக்க, சரோஜினி பனுத்துறை, சந்திரிகாடி அல்விஸ், சக்தி தேவி குண்டாத பிள்ளை, தேவகி, கனகாம்பாள் சதாசிவம் போன்றவர்கள் பாடகிகளாகவும் பின்னணி பாடுகிறார்கள். பாடல் இயற்றியவர்கள் பாடலாசிரியர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஈழத்திருத்தினம் தான் அதிகமான பாடல்களை எழுதியிருக்கிறார். ஈழத்திருத்தினம் அவரை அடுத்து சில்லூர் செல்வராஜன், அவரை போல சாது என்ற சாகுல் ஹமீத், பேராசிரியர் சண்முகலிங்கம், ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம், மாத்தளை காட்டுகேசு, மௌனகுரு போன்றோர் எல்லாம் பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள்.
இளவேனிலே மனவானிலே இதமாக சதிராடுவாய், உன் விழிநாணியே உன் கலைப்பேணியே மெல்லிடை கோணியே புதுவித பாணியாய் நடைப்பழகும் அழகே அழகு. இளவேனிலே மனவானிலே இதமாக சதிராடுவாய்.
இது இலங்கை திரைப்படம் ஒன்றில் இடம்பெற்ற காதல் பாடல். ஆனால் இலங்கை திரைப்பட பாடல்கள் பல விஷயங்களையும் பேசின. மீண்டும் தேவதாஸ்.
பொதுவாக இந்த எல்லா பாடல்களும் எங்களை காதலை தான் பற்றி பாடினாலும் கூட ஒரு சில பாடல்கள் எல்லாம் நாட்டை பற்றி, இப்ப உதாரணமாக அனுராக மடத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், எண்ணங்களாலே இறைவன் தானே பொன் வண்ணத்தாலே படைத்து விட்டானே சொல்லி இலங்கையினுடைய மலையகத்தை பற்றி பாடுகின்ற பாடலாக அது அமைந்தது. இலங்கையை பற்றி ஈழத்தின் நாடே நெருமை தாயகமே இருகரம் கூப்பி வழக்குகிறோம் அம்மா என்ற பாடல். அப்படி மலையகத்தை பற்றி அல்லது வடபதியை பற்றி பெற்றது ஒவ்வொரு ஊர்களை பற்றி இயற்றிய பாடல்கள் கூட இருக்கின்றன. சிலையூர் செல்வராஜன் எழுதியிருக்கிறார் இளவேனிலே மனவானிலே இசை பாடுவோம் என்ற ஒரு பாடலே, திருவோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற ஊர்களை எல்லாம் வரும்படி அந்த பாடல்கள் எல்லாம் இயற்றிருக்கிறார்கள். அப்படி பொதுவாக அதிகமாக காதல் பாடல்கள் இடம்பெற்றாலும் கூட நாட்டை பற்றி அல்லது ஊரை பற்றி அல்லது கிராமத்தை பற்றிய பாடல்களும் அதிகமாக திரை இசையில் இடம்பெற்றிருக்கின்றன.
இலங்கையில் தயாரான படங்களில் இந்த பாடல் இடம்பெற்ற கோமாளிகள் போன்ற நகைச்சுவை படங்களும் கணிசமானவை. அதேவேளை இலங்கை வானொலி இந்த இலங்கை சினிமா பாடல்களை ஊக்குவிக்கும் வகையில் நல்ல பங்களிப்பை செய்திருக்கின்றது.
இலங்கை வானொலி அடிக்கடி இந்த பாடல்களை ஒலிபரப்பியது. எனவே இந்த பாடல்கள் இலங்கை வானொலி ரசிகர்கள் மத்தியிலே போய் சேர்ந்திருக்கிறது. இலங்கை வானொலி என்பது இலங்கைக்குள் மட்டுமல்ல, அதாவது ஆசிய சேவை என்பதன் மூலம் இந்தியா, கிழக்கு, இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் வந்திருக்கிற நாடுகளுக்கெல்லாம், சிங்கப்பூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த இலங்கை வானொலி மூலம் இந்த பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன. அவங்களுடைய நேயர்கள் கேட்டிருப்பார்கள், கேட்டிருக்க வேண்டும்.
முன்னர் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள் கூறியது போல இந்த இலங்கை சினிமா பாடல்களிலும் ஊரை பற்றி, சமூக பாடல்களை பற்றி நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன.
இந்த ஊருக்கு ஒரு நாள் திரும்பி வருவேன், அதுதான் எனக்கு திருநாள், என் கனவுகள் பலித்திடும் பெருநாள்.
இவை இலங்கையில் தயாரான தமிழ் சினிமாக்கள் இடம்பெற்ற சில பாடல்கள் பற்றிய தகவல்கள். இந்த தொடரின் அடுத்த பகுதிகளில் முன்னர் கூறியது போல பைலா மற்றும் பொப்பாடல்கள் குறித்தும் பார்க்கலாம் நேயர்களே.
பெற்ற அன்னையும் பிறந்த ஊரும் போற்றி புகழும் பெருநாள்.
ஈழத்து பாடல்கள் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீபகன். இனி கிரிக்கெட் செய்தி ஒன்று.
இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை, மேற்கிந்திய அணிகள் விளையாடி வருகின்றன. இரண்டாவதாக ஆடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி தற்பொழுது, அதாவது 5.2 ஓவர்கள் முடிவடைந்துள்ள நிலையில், ஒரு விக்கெட் இழப்பிற்கு 39 ஓட்டங்களை எடுத்துள்ளார்கள். பெங்களூர் சென்னசுவாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் ஆடிய இலங்கை அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 122 ஓட்டங்களை எடுத்தனர். வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி, அதாவது நாணய சுண்டில் வெற்றி பெற்ற அந்த அணி முதலில் இலங்கையை ஆடுமாறு கேட்டுக்கொண்டது. இலங்கை அணியின் சார்பில் திசர பெரேர அதிகபட்சமாக 40 ஓட்டங்களை எடுத்தார். அணியின் தலைவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் எடுத்த ஓட்டங்கள் 20. இவர்கள் இருவரை தவிர இதர இலங்கையின் வீரர்கள் சொற்ப ஓட்டங்களை எடுத்தனர். துவக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்கிய தினேஷ் சண்டிமல் மற்றும் திலகரத்ன தில்ஷன் ஜோடியால் வலுவான அடித்தனத்தை அமைத்துக் கொடுக்க முடியாமல் போனது. இந்த போட்டி இருவருக்குமே மிக முக்கியமான போட்டி, ஏனென்றால் இருவரும் தமது முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.